بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, ஷேக் அவர்கள் பேசியதோடு தொடர்படுத்தி இன்னொரு சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அந்த பகுதி என்னவென்று சொன்னால், அதாவது நாம் ஒருவரை நேசித்தல் என்ற அந்த பகுதி. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, அதாவது மன் அஹப்பலில்லாஹ், யார் ஒருவர் அல்லாஹுக்காக நேசிக்கின்றாரோ, அதேபோன்று யார் ஒருவர் அல்லாஹுக்காக பகைத்துக் கொள்கிறாரோ, வெறுக்கின்றாரோ, அதேபோன்று யார் ஒருவர் அல்லாஹுக்காக ஒன்றை வழங்குகிறாரோ, அதேபோன்று யார் ஒருவர் அல்லாஹுக்காக ஒன்றை வழங்காமல் தடுத்துக் கொள்கிறாரோ, இவர் ஈமானை முழுமைப்படுத்தியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது நாம் ஒருவரை நட்பு கொள்ளுதல், நேசம் வைத்தல் என்ற இந்த பகுதியில் இஹ்லாஸ் மிக முக்கியமானது. நாம் நினைக்கிறோம் இந்த உள தூய்மை இஹ்லாஸ் என்பது தொழுகைக்கு மாத்திரம்தான் அவசியம், இது இபாதத்துகளுக்கு மாத்திரம்தான் அவசியம் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இது இபாதத்துக்கு மாத்திரம் உரிய ஒரு பகுதி அல்ல. இந்த இஹ்லாஸ் என்பது இந்த நட்புக்கும் மிக அவசியம். இந்த நட்பை நாம் பேணுவதற்கு இது மிக இன்றியமையாத அவசியமான ஒன்று. ஏனென்றால் நமது நட்பில் இந்த இஹ்லாஸ் என்பது பேணப்படுமாக இருந்தால் அதில் நிறைய ஹைர்கள், நிறைய நன்மைகள் ஒருவருக்கொருவர் இருக்கும். இன்று பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த நட்பு பாராட்டுவதில் இந்த பகுதி இல்லாமல் போன காரணத்தால், அதாவது அல்லாஹுக்காக என்ற பகுதி, அல்லாஹுக்காக என்ற பகுதி விடுபட்டு போன காரணத்தால், இது முழுக்க முழுக்க ஒரு சுயநலம் என்ற அடிப்படையில் அல்லது உலக லாபங்கள் என்ற அடிப்படையில் இது மாறியிருப்பதை பார்க்கிறோம். அதாவது இன்று ஒருவர் மொபைலில் தொடர்பு கொள்வதாக இருந்தாலும் ஏதாவது லாபம் இருக்குதா, ஏதாவது லாபம் இருந்தால்தான் அவர் என்ன செய்யறது, தொடர்பு கொள்றது. இன்று ஒருவர் என்ன செய்யறதில்லை, தன்னுடைய நண்பனுடைய சுகதுக்கத்தை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு போனை போடுறது மிக குறைவு. இன்று எதற்கு மாறிவிட்டது என்று சொன்னால், ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு தேவை என்று வந்துவிட்டால் தொடர்பு கொள்கின்ற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். ஏதாவது ஒரு தொடர்பு, ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டால் மாத்திரம்தான் தொடர்பு கொள்வது, அப்படி மாறி இருக்குதா இல்லையா? இந்த இது வந்து உறவினர்களுக்கு மத்தியில் கூட இந்த நிலை, இந்த மோசமான நிலை உருவாகி இருக்குது. நாங்கள் நட்பை விடுவோம், உறவினர்களுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில் கூட இந்த என்ன நிலை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், அதாவது ஏதாவது ஒரு தேவை வந்தால் தொடர்பு கொள்வது, ஏதாவது ஒரு தேவை வந்தால் பேசுவது என்ற மாதிரி ஆகிவிட்டது. அதற்கு மாற்றமாக இஸ்லாம் இதை பேணுமாறு சொல்லி இருக்கிறதே, இந்த உறவை, இந்த நட்பை இஸ்லாம் பேணுமாறு சொல்லி இருக்கிறதே, இதில் நன்மை இருக்கிறதே என்ற பகுதி இன்று மறக்கடிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதாவது இன்றைய இந்த நுகர்வு கலாச்சாரம் என்று, இந்த மெட்டீரியலிசம் என்று சொல்றோமா இல்லையா, இந்த நுகர்வு கலாச்சாரம், இதுல வந்து உள்ள பாதிப்பு என்னவென்று சொன்னால், அனைத்தும் லாபங்கள், ஏதாவது லாபம் இருக்குதா, ஏதாவது லாபம் கிடைக்குதா, அதாவது சலாம் சொல்வதாக இருந்தாலும் இந்த சலாம், இதை நான் சொல்வதால் ஏதாவது லாபம் கிடைக்குமா, இது இந்த சலாத்துக்கு பதில் சொல்வதால் லாபம் கிடைக்குமா, நான் புன்முறுவல் பூர்ப்பதால் லாபம் கிடைக்குமா, நான் சிரிப்பதால் லாபம் கிடைக்குமா என்ற அளவுக்கு இன்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றும் இப்படி மாறி இருக்கிறது. அதாவது ஒரு லாபத்துக்காக சுபஹானல்லாஹ், ஒரு ஒரு மோசமான நிலை. இது வந்து ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் இது உருவாகவே முடியாது. ஏனென்று சொன்னால், இஸ்லாம் இதை எவ்வளவு ஒரு புனிதமாக சொல்லியிருக்கிறது, இதை பேணுவது, இந்த உறவு முறைகளை பேணுவது, நட்பை பேணுவது எல்லாம் இஸ்லாம் எவ்வளவு சிறப்பித்து சொல்லியிருக்கிறது என்றால், நீங்க ஒரு செய்தியை பார்க்கலாம், ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இன்னொரு ஊருக்கு பயணிக்கிறான், இன்னொரு ஊருக்கு அவன் பயணிக்கிறான். எதற்கு அவன் அந்த ஊருக்கு பயணிக்கிறான் என்று சொன்னால், ஒரு நண்பனை சந்திப்பதற்கு பயணிக்கிறான், ஒரு நண்பனை சந்திப்பதற்கு பயணிக்கிறான். அப்படி பயணிக்கக்கூடியவன் சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த அடியானை, அந்த தனது நண்பனை சந்திக்க வருகிறானே, அவனை சந்திப்பதற்கு அல்லாஹ் ஒரு வானவரை ஏற்பாடு செய்கிறான். ஒரு வானவரை அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஏற்பாடு செய்கிறான். அந்த வானவர் என்ன செய்கிறாரு, அவருக்காக காத்துக் கொண்டிருந்து அவரை சந்திக்கிறார். அவரை சந்தித்து அவரிடம் கேட்கிறார், எதற்காக இந்த ஊருக்கு நீங்க வந்திருக்கிறீங்க? அவர் என்ன சொல்றாரு, இப்படித்தான் எனது ஒரு நண்பன் இருக்கிறான், அவனை நான் சந்திப்பதற்கு வந்திருக்கிறேன். அப்ப அந்த மாணவர் கேட்கிறார், உங்களுக்கு இதுல வேற ஏதாவது நோக்கங்கள், உலகியல் நோக்கங்கள், வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கல், அப்படி எதுவுமே இல்லை. நான் அவனை அல்லாஹ்வுக்காக என்ன செய்கிறேன், அவனை நேசிக்கிறேன், அவனை சந்திப்பதுதான் எனது நோக்கம். சுபஹானல்லாஹ், அந்த வழக்கு அந்த மாணவர் அவருக்கு வழிகாட்டுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இது சிறந்தது, அவ்வளவு உயர்ந்தது. இது அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை வானவரை நியமித்து, அல்லாஹு அந்த அடியா அதுல அது மாத்திரமல்ல, அல்லாஹ் அந்த அடியாரை நீங்கள் நேசிப்பது போன்று அல்லாஹுடைய நேசம் உங்களுக்கு இருக்கிறது என்றும் அந்த செய்தியில் இருக்கு. அந்த அடியாரை நீங்கள் நேசிப்பது போன்று அல்லாஹுடைய நேசம் உங்களுக்கு இருக்கிறது என்றும் அந்த மலக்கு நன்மாராயம் வழங்குகிறார். நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பகுதி. அப்ப இதுல மிக அடிப்படையாக நாம் விளங்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இஹ்லாஸ், உள தூய்மை இருக்க வேண்டும். நட்பை பேணுவதில் அந்த உலகியல் லாபங்கள் வந்துருவீங்களே, அது நீடிக்க, அந்த உலகியல் நோக்கங்கள் வந்த நட்பெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது நீடிக்க, இந்த உண்மையான நோக்கத்துக்காக இந்த நட்பு கட்டியெழுப்பப்படுமாக இருந்தால் அதுக்கு அதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், அந்த நட்பை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். இது எந்த அளவுக்கு இது உயர்த்தி பேசப்படுது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் புகாரியில ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஈமானுடைய சுவை, அந்த ஹலாவத்துல் ஈமான், ஈமானுக்குரிய சுவையை கண்டுகொள்வதென்பது மூன்று விஷயங்கள் சொல்றாங்க. அந்த மூன்று விஷயங்களை யார் யார் பெற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு ஈமானிய இன்பம் கிடைக்கும், அந்த ஈமானிய சுவை கிடைக்கும். அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே குறிப்பிட்டு விட்டு, அதிலே முதலாவதாக என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அவர் என்ன செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். முதலாவது விஷயம் என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் அவர் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்க வேண்டும், அவர்கள் நேசத்துக்குரியவர்களாக மாற வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும். இது முதலாவது. இரண்டாவது என்ன என்று சொன்னால், ஒருவரை நீங்கள் நேசிக்கும் போது அல்லாஹுக்காக நேசிக்க வேண்டும். ஒருவரை நீங்க நேசிக்கிறீங்களா, நட்பு கொள்றீங்களா, அந்த நேசமும் நட்பும் அல்லாஹ்வுக்காக அமைய வேண்டும். அவரிலிருந்து நீங்கள் பிரிவதாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்க வேண்டும். ஒரு ஒரு நேசத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு நண்பன் இன்னொரு நண்பரிலிருந்து அவன் விலகுவதென்று சொல்லி சொல்லும் போது, அதுல உதாரணமா நீங்க எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய தோழர்கள் சில பொழுதுகளை ரசூல்லாங்க சில பணிகளுக்காக அவங்களை பொறுப்பாக்கி அனுப்பும் போது ஒரு பிரிவு ஏற்படுதா இல்லையா? உதாரணமாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யமனுக்கு அனுப்புறான். யமனுக்கு என்ன செய்யறாங்க, அந்த தாவாவுடைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பால் மக்களை அழைப்பதற்காக தாவாவுக்காக அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பும் போது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அதாவது நான் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து இருக்கிறேன், நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, என்னுடன் நடந்து வருகிறார்கள். அவங்க ஒட்டகத்தில் இருக்கிறாங்க, இவங்க ரசூலுல்லாஹ் நடந்து அப்படி பல விஷயங்களை உபதேசம் செய்தவர்களாக போதனை செய்தவர்களாக வருகிறார்கள். எந்த அளவுக்கு இந்த மதீனாவினுடைய அதனுடைய கொடிக்கே வருகிறார்கள் அவங்களை வழி அனுப்புறதுக்கு. ரசூலுல்லாஹ் பயணிகளை வழி அனுப்பக்கூடிய அந்த இடத்துக்கே வராங்க. அப்ப அந்த இடத்துல வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா முஆத், முஆதே, அதாவது நீர் மறுபடியும் இந்த மதீனாவுக்கு வந்து அதன் பிறகு எனது கபரின் மீது நீர் என்ன செய்யலாம், நடப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது, எனது கபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றான். அவனோட மரணத்தை பற்றிய செய்தியை சொல்றான். அந்த நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுதார்கள். இந்த வார்த்தைகள் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மௌத்தை பற்றிய செய்தியை சொல்றான், அதை அவர்களால் தாங்க முடியவில்லை. இதை கேட்டவுடன் அவர்கள் அழுதார்கள். அவங்க ரசூலுல்லாஹ் விட்டு பிரிகிறதே அவங்களுக்கு வேதனை. யமனுக்கு போறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை, அதே உங்களுக்கு வேதனையா இருக்குது, மதீனாவை விட்டு அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் இதையும் சொன்னவுடன் அவங்களுக்கு என்ன செய்யுது, கவலை அதிகரிக்குது, அவங்க அழுதார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் சொல்றாங்க, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முஆதே, அதாவது எனக்கு மிகவும் தகுதியானவர்கள்,
எனக்கு மிக நெருக்கமானவர்கள், அவர்கள் எங்கு இருந்தாலும் யார் தக்வாவுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு மிகவும் தகுதி உடையவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களை சுபஹானல்லாஹ், இப்படியான பிரிவு ஏற்படும். நல்ல இரண்டு நண்பர்கள், அந்த நண்பர்கள் அல்லாஹுக்காக பழகக்கூடியவர்கள், அல்லாஹுடைய விஷயத்துக்காக இப்படியான பிரிவுகள், அல்லது அவங்க உலகில் வேற மார்க்கம் அனுமதித்த விஷயங்களுக்காக பிரிவுகள் வரும். அடுத்து இன்னொரு பிரிவு இருக்கு, என்ன பிரிவு என்று சொன்னால், அதாவது நீங்க அவருக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கின்றீர்கள், நல்ல முறையில் உபதேசம் போதனைகளை செய்றீங்க, ஆனா அவர் தொடர்ந்து பாவத்திலே இருக்கிறாரு, தொடர்ந்து நினைச்சாரு பாவத்திலே இருக்கிறார், நல்ல ஒரு நண்பர் அப்படி ஒரு மோசமான வழிக்கு போறாரு, நீங்க அவரை திருத்துவதற்கு முயற்சி செய்றீங்க, பல முறை முயற்சி செய்றீங்க, உங்களுக்கு நீங்க அந்த முயற்சியில தோல்வியை தழுவுகின்றீர்கள். இப்ப உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்கு. இப்ப நான் இவனோடு தொடர்ந்தால் நான் வழிகட்டு விடுவேன், நான் இதில் என்ன செய்வேன், வழிகேட்டில் சென்று விடுவேன் என்ற ஒரு மோசமான நிலை உருவாகுதுன்றா, அந்த இடத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும், அல்லாஹுக்காகத்தான் விலக வேண்டும். அந்த இடத்துல அவனை விட்டு விலகுவதென்று அல்லாஹுக்காகத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க ஈமானிய இன்பத்தை கண்டுகொள்ளலாம், எப்ப நீங்க ஒருவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக அவரை விட்டு பிரிய வேண்டி வந்தாலும் பிரிவது. மூன்றாவது ரசூலுல்லாஹி அதுல என்ன சொன்னாங்க, நீங்க ஈமானிய சுய இன்பத்தை கண்டுகொள்வதற்கு ரசூலுல்லாஹி சொன்ன மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்க குஃப்ரில் வீழ்வதை, குஃப்ரின் பக்கம் செல்வதை நீங்கள் நெருப்பில் போடப்படுவதை போன்று வெறுக்க வேண்டும். எடுத்துப்பா, நெருப்பு கொஞ்சம் ஒரு நெருப்பு இல்லாங்க, நம்மளை விரலை கொண்டு போவோமா, நெருப்புல நமது விரலை கொண்டு போகுமா, நிச்சயமா கொண்டு போக மாட்டோம், நமக்கு தெரியும் அது சுடும் என்று. ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, நீங்கள் நெருப்பில் போடப்படுவதை எவ்வளவு வெறுப்பீங்களோ அது போன்று எதை வெறுக்க வேண்டும், குஃப்ரின் பக்கம் செல்வதை, குஃப்ருக்கு செல்வதை நீங்கள் வெறுக்க வேண்டும். அப்ப குஃப்ரான விஷயங்கள், அதன் பக்கம் குஃப்ரான வார்த்தைகளை பேசுவது, குஃப்ரான செயல்களை செய்வது, அது ஒரு மூமினிடம் இருக்க, அதை வெறுக்க வேண்டும். அப்ப இந்த மூன்று விஷயங்கள்ல, இந்த மூன்று பண்புகளை யார் அடைந்து கொள்வாரோ அவர் ஈமானுடைய உண்மையான அந்த இன்பத்தை சுவை அவர் கண்டுகொள்வார். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் ஒருவரை நேசிக்கும் போது நாம் அல்லாஹ்வுக்காக அவரை நாம் நேசித்தல், அல்லாஹ்வுக்காக அவரை நேசித்தல் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஏனைய சிறந்த இபாதத்துகளுக்கெல்லாம் நிகரான ஒரு விஷயம் இது. ஏனைய நாம் சொல்றோம் சிறந்த இபாதத்துகள் வணக்கங்கள், அதற்கெல்லாம் ஈடாக ஹதீஸ்கள் வரக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும், மறுமையுடைய நாளில் அல்லாஹு தாலா நிழல் வழங்குகின்ற அந்த நாள், நிழலே இல்லாத அந்த மறுமை நாள், சூரியன் ஒரு சானுடைய அளவுக்கு என்ன செய்யப்படும், அது மிக நெருக்கமாக ஒரு மயிலுடைய தொலைவுக்கு நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற அந்த நாள், அப்படிப்பட்ட அந்த நாளிலே மிக அண்மையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற அந்த நாளில், அதாவது அல்லாஹு தாலா நிழல் வழங்குவது ஏழு கூட்டத்தினருக்குத்தான், அங்கு நிழல் என்பது ஏழு கூட்டத்தினருக்குத்தான் வழங்கப்படும். அந்த ஏழு கூட்டத்தினரில் ஒரு கூட்டத்தினர் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக நேசித்த இரண்டு நண்பர்கள், அவரது நேசம் அல்லாஹ்வுக்காகத்தான் இருந்தது, அவங்க ஒருவரை ஒருவர் நேசித்தது அல்லாஹ்வுக்காக. அவர்கள் பிரிந்தாலும் யாருக்காக பிரிந்தாங்க, அல்லாஹ்வுக்காக அவர்கள் பிரிந்தார்கள். இந்த நட்புக்கு இவர்களுக்கு என்ன செய்யப்படும், நிழல் வழங்கப்படும். சுபஹானல்லாஹ், இந்த ஹதீஸ் எடுத்து பாருங்க, அதுல சொல்லப்படுகின்ற விஷயங்கள்ல இதுவும் ஒன்று, என்ன, ஒருவர் இன்னும் ஒருவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார். அப்ப உங்களுக்கு என்ன அடிப்படையில் விளங்குது, நாம் நேசித்தல் என்பது அதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், உள்ள தூய்மை இருக்க வேண்டும். வேறு வேறு என்னது, அதில் நோக்கங்கள், வேறு வேறு நோக்கங்கள் அதில் நுழைந்து அதை அதை வந்து மாசுபடுத்தி விடக் கூடாது. அப்ப எனவே இந்த தூய்மையான இந்த பகுதி எவ்வளவு இதுல பேணப்படணும் பாருங்க, இந்த தூய்மையான பகுதி இதில் எவ்வளவு பேணப்பட வேண்டும். அருமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அப்ப இந்த செய்தி உங்களுக்கு எதை சொல்லுது, மறுமையில நிழலே இல்லாத அந்த நாளில் நிழல் வழங்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு அடியானை நேசித்தால், நீங்க ஒருவரை நேசிக்கிறீங்க, ஒருவரை நேசிக்கிறீங்கன்னா நீங்க என்ன செய்யணும், அவர்கிட்ட போய் அதை சொல்ல வேண்டும், அதை போய் நீங்க என்ன செய்யணும் சொல்ல. இன்றைக்கு மாற்றமா தான் நடக்குது, இன்றைக்கு வந்து இதை சொல்றது கிடையாது, அதை சொல்லுவாங்க, அதாவது வெறுத்து ஒதுக்கிறதுக்கும் விளங்கிச்சா, சண்டைகள் அந்த விரோதங்களை போய் சொல்றதுதான் பார்க்கணும். எதை, இதுக்கு பிறகு உனது வாசல் படியே மிதிக்க மாட்டேன் சொல்றதுதான் பாக்கலாம். இன்று இங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஒருவரை நேசிக்கிறீங்களா, ஒருவரை நேசித்தால் நீங்க அவரிடம் சொல்ல வேண்டும், இன்னி உஹிப்புக ஃபில்லா, நான் உன்னை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், நான் உன்னை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் சொல்ல வேண்டும். அவர் என்ன சொல்வாரு, நீர் எதற்காக என்னை நேசித்தீரோ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வும் உன்னை நேசிப்பானாக என்று அவர் சொல்வார். நருமையான சகோதரர்களை, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுடைய கையை பிடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையை பிடித்து என்ன சொல்றாங்கடா, முஆதே அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், இன்னி உஹிப்பு, நான் உன்னை நேசிக்கிறேன். யார் இப்படி சொன்னது? யாரு? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒரு தூதர், ஒரு தோழருடைய கையை பிடித்து சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், முஆதே நான் உன்னை நேசிக்கிறேன். அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தைகள் நினைச்சு பாருங்க, அவங்களோட அந்தஸ்து என்ன, அவங்களோட உயர்வு என்ன. அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒரு தோழருடைய கையை பிடித்து சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், முஆதே நான் உன்னை நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு அழகிய ஒரு முன்மாதிரி என்று பாருங்க, இவ்வளவு ஒரு சிறந்த முன்மாதிரி இது. எப்படி அப்ப நாம் ஒரு நண்பரை, ஒருவரை நேசிக்கும் போது அவருடைய சிறந்த பண்புகளுக்காகத்தான் நேசிக்க வேண்டும். நேசம் எதுக்கு? அதாவது அவருடைய உள்ள வசதி வாய்ப்புகளுக்கோ, அவர் வாழுகின்ற வீட்டுக்கோ, அல்லது அவர் பயணிக்கின்ற வாகனத்துக்கோ, அதுக்கல்ல. அந்த நேசம் என்பது அவரிடம் அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்புகள் அவரிடம் இருக்கிறது. அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்புகள் அவரிடம் இருக்கிறது, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பண்புகள் அவரிடம் இருக்கிறது. எனவே அவருடைய அந்த நேசம் என்பது அல்லாஹு தஆலா சூரத்து ஷுஆரா அந்த அத்தியாயத்தில், 26வது அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மறுமையில சிலர் என்ன செய்யப்படுவார்கள், நரகத்தில் போட்டு அவர்கள் வேதனை செய்யப்படும் போது என்ன சொல்வார்கள், ஃபமா லனா மின் ஷாஃபியீன், எமக்கு பரிந்துரை செய்பவர்கள் யாரும் இல்லையா, எமக்கு பரிந்துரை செய்பவர்கள், வலா சதீகின் ஹமீம், எமக்கு இரக்கம் காட்டக்கூடிய நண்பர்கள் யாரும் இல்லையா. குர்ஆன்ல இந்த வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை அவங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு விஷயம் சொல்றாங்க, எமக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள், எமக்காக பரிந்துரைப்பவர்கள் யாரும் இல்லையா, எமக்காக இறக்கப்படுகின்ற நண்பர்கள் யாரும் இல்லையா. இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, என்ன தெரியுது என்றால், நாம் இந்த உலகத்தில் அதாவது நல்ல மக்கள் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொண்டால் அதன் மூலம் மறுமையில் பயன் இருக்கிறது. அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களை, அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்களை, சிறந்தவர்களை நமது நண்பர்களாக நாம் ஆக்கும் போது மறுமையில் நாம் என்ன செய்வோம், அதன் மூலம் பயன் பெறுவோம். அப்ப இவங்க நல்ல நண்பரை வைத்திருந்தா ஏன் அப்படி சொல்றாங்க, நரகத்தில் அவங்க வேதனை செய்யப்படும் போது ஏன் சொல்றாங்க, அவர்களுக்காக பரிந்து பேசுவாங்களா இல்லையா. ஒரு நல்ல நண்பர் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய, அல்லாஹ் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற ஒரு நண்பர் இவருக்கு இருந்திருந்தா அவர் என்ன செய்வார், அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் இவன் எனது நண்பன், இவன் எனது நண்பனாக இருந்தவன், இவனோடு நட்போடு பழகியவன், இவனை இந்த தண்டையிலிருந்து பாதுகாப்பாயாக என்று பரிந்துரைப்பாரா இல்லையா. சுபஹான் அல்லாஹ், அப்ப இவ்வுலகத்தில், இந்த உலகத்தில் நாம் நல்லவர்களை நட்பாக எடுத்துக்கொள்வது என்பது நாம் உலகியல் நோக்கு, இந்த உலகத்துடைய எல்லாம் அழிந்துவிடும், இது மறுமையில் நமக்கு பயனளிக்கும். எது, நாம் ஒரு நல்ல நண்பரை, அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு நண்பரை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அதன் மூலம் மறுமையில் நாம் பயனடையலாம் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் இந்த நட்பை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுக்காக, அதுதான் அடிப்படை பேஸ். அது வந்துட்டு என்று சொன்னா நாங்க எதை பார்க்க மாட்டோம், அவர் வசதியா இருக்கிறாரா, அவர் ஆடம்பரமான வீட்டில் வாழ்றாரா, அவரோடு வந்து நான் பழகுவதால் ஏதாவது உலகிய லாபங்கள் கிடைக்குமா, இப்படியெல்லாம் பார்க்க மாட்டோம், இப்படியெல்லாம் நாம் ஒருபோதும் பார்க்க மாட்டோமே. அவரிடம் அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்புகள் இருக்கின்றன, அவர் பேணுதல் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறார், அல்லாஹ் நேசி அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குட்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறார், எனவே நான் அவரை எனது நண்பராக எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, அவருடைய துஆ நமக்கு கிடைக்குமா இல்லையா, ஒரு துஆ எவ்வளவு பெருமதியானது. அருமையான சகோதரர்களே, ஒரு சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா, துஆ. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவர் மறைவில் தனது சகோதரனுக்காக துஆ செய்யும் போது, ஒருவர் மறைவில் தனது சகோதரனுக்காக துஆ செய்யும் போது அல்லாஹு தஆலா ஒரு வானவரை நியமிக்கிறான். அவர் தனது சகோதரனுக்கு மறைவில் துஆ செய்யும் போது அல்லாஹ் ஒரு வானவரை நியமிக்கிறான். நியமித்து அவர் தனது சகோதரனுக்காக மறைவில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவுக்கும் அந்த மலக்கு ஆமீன் சொல்வார். அதுக்கு என்ன சொல்வார், ஆமீன் என்று சொல்வார். அது மாத்திரமல்ல, நீ உனது சகோதரனுக்கு, உனது நண்பனுக்கு மறைவில் கேட்கக்கூடிய அந்த ஒவ்வொன்றும் உனக்கும் இருக்கிறது என்று அவர் சொல்வார். வலக்க பிமிசல் என்று சொல்வார், உனக்கும் அது போன்று இருக்கிறது. அப்ப நமக்கு இப்படி யார் துவா செய்வாங்க சொல்லுங்க பாபு. நாங்க உலகியல் நோக்கங்களுக்காக ஒருவர் நண்பராக தெரிவு செஞ்சு அவர் துவா செய்வாரா, யார் துவா செய்வாங்க, நாம் நல்ல நண்பர்களை மார்க்கத்தில் பேணுதல் உள்ள அல்லாஹ் பொருந்தக்கூடிய செயல்களை செய்கின்ற இப்படியான ஒரு நட்பை நாம் உருவாக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக எமக்காக துவா செய்வாங்களா இல்லையா? நாம் மரணித்தாலும் எமக்கு துவா செய்வாங்களா இல்லையா? நிச்சயமாக துவா செய்வார்கள், மறைவில் நமக்காக பிரார்த்திப்பார்கள். எனவே நறுமையான சகோதரர், அந்த அடிப்படையில் இந்த நட்பை நாம் உருவாக்கிக் கொள்வது என்பது அவர்களுடைய அந்த துஆ நமக்கு கிடைப்பதற்கு அது மிகப்பெரும் காரணியாக இருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் அடுத்து இதில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த நட்பை நாம் பேணும் போது இதில் ஒரு ஒரு பொறுப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? ஒரு பொறுப்புணர்வு. இதை நிறைய பேர் அலட்சியப்படுத்துவான். அவன் அவனோட கோபிச்சா எனக்கு என்ன பிரச்சனை? அவன் என்னை பகைத்தால் எனக்கு என்ன பிரச்சனை? அவன் என்னை பகைத்தால் எனக்கு நஷ்டம் அடைந்திருமா? இப்படி ஒரு மூமின் இருக்கக்கூடாது, இப்படி ஒரு மூமின் பேசக்கூடாது. ஏன் என்று சொன்னால், அந்த நட்பை அவன் தேனக்கூடியவனாக, அதில் எந்த ஒரு விரிசலும் வராமல், அதில் எந்த ஒரு இடைவெளியும் வராமல் அவன் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு நீண்ட ஹதீஸ், அந்த ஹதீஸ் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் விதவையானவுடன் அவங்க என்ன செய்யறாங்க, விதவையாகின்றார்கள். அவங்களோட கணவன் மரணிக்கிறாங்க. கணவன் மரணித்தவுடன் தன்னுடைய மகளை மனம் முடிக்கிறீர்களா என்று சொல்லி முதல்ல போய் எந்த நபி தோழர் கேட்டாங்க? எந்த நபி தோழர் கேட்டாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடன் கேட்டாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டதும் அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கு இப்ப திருமணம் முடிக்கக்கூடிய எந்த ஒரு நோக்கம் எனக்கு இப்ப இல்ல, அப்படியான எந்த ஒரு நோக்கம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப அடுத்து யார்ட்ட போனாங்க? அபூபக்கர் சித்திக் போனாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் போய் என்ன கேட்கிறாங்க? எனது மகளை மனம் முடித்துக் கொள்றீங்களா? அவங்க வந்து எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருந்துட்டாங்க. எதுவும் சொல்லல அவங்க. ஆம் என்று சொல்லவும் இல்லை, இல்லை என்று சொல்லவும் இல்லை. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு உஸ்மானுடைய விஷயத்தில் ஏற்படுத்திய வருத்தத்தை விட இவருடைய விஷயத்தில் எனக்கு மிகவும் ஒரு வருத்தம் ஏற்பட்டது. இவர் எதுவுமே பேசல, அவர் என்ன சொல்லிட்டார், எனக்கு இப்ப திருமணம் முடிக்கக்கூடிய எந்த ஒரு ஒரு ஐடியாவும் எனக்கு இல்ல, அப்படி ஒரு யோசனை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டார். இவங்க எதுவுமே சொல்லாம மௌனமா இருந்துட்டாங்க. அப்ப அதுக்கு சில நாட்களுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன செய்தி வருதுன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட மகளை மணமுடிப்பதற்கு விருப்பம் தெரிவிக்கிறான். யாரோட மகளை? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஃப்ஸா மணமுடிப்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் விருப்பம் தெரிவிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட போகவே இல்லை. அவங்களுக்கு அந்த அந்த இடத்துக்கு அவங்க போகல, அவங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்பாராத ஒரு பெரும் பாக்கியம் கிடைக்குது. என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸாவை மணமுடிப்பதாக செய்தி அனுப்புறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு மனம் முடிச்சு வைக்கிறாங்க. முடியுது. அதுக்கு பிறகு வாராங்க யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேக்குறாங்க, உமரே, நான் நீங்கள் வந்து கேட்ட சந்தர்ப்பத்தில் மௌனமாக இருந்தது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியதான்னு கேக்குறாங்க. நீங்க வந்து கேட்டீங்களே, அந்த நேரத்தில் நான் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தேனே, அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியதா என்று கேக்குறாங்க. அப்ப அவங்களும் என்ன சொல்றாங்க, அவங்களும் போலியாக அவங்க எதுவும் மறைக்கவில்லை, வெளிப்படையாக சொல்றாங்க, ஆம், எனக்கு உங்கள் விஷயத்தில் ஒரு வருத்தம் ஏற்பட்டது, நீங்க அப்படி நடந்து கொண்டது எனக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்று சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் மௌனமாக இருந்ததற்குரிய காரணம் ஒன்றுதான், ஒரே ஒரு காரணம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் சொல்லியிருந்தார்கள், ஹஃப்ஸாவை மணமுடிப்பதற்கு அவர்கள் விருப்பமாக உள்ளதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் மனம் முடிக்கக்கூடிய அந்த விஷயத்தை என்னிடம் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ரகசியம், அது அந்த இரகசியத்தை நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை. அதனால் தான் நான் ஆம் என்றோ இல்லை என்றோ சொல்லாமல், நான் இல்லை என்று சொன்னா காரணம் கேட்பீங்க, ஆம் என்று சொன்னா சொல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ்வுடைய தூதரை நான் முந்திவிட்ட அந்த குற்றம் எனக்கு வந்து சேர்ந்துவிடும், அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அப்ப எனவே அதனால் தான் நான் மௌனமாக இருந்தேன், அதனால் தான் மௌனமாக இருந்தேன். அப்ப இந்த செய்தியை நீங்க எடுத்து பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்